இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் போராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் போராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியாய நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்று என்னுடைய சத்சங்கத்தை எனக்கு நேற்று இரவு வந்த ரெண்டு கேள்விகளை அடிப்படையாக வைத்து, அந்த கேள்வியில் வந்த சொற்களை அடிப்படையாக வைத்து நடத்துவோம் என்று இருக்கின்றேன். முதலாவது கேள்வி பல முறைகள் வந்த கேள்வி, இருப்பினும் வேறு ஒரு கோணத்தில் வந்திருக்கின்றது. இது கிரியா யோகத்தில் இரண்டு வருட காலமாக தன்னுடைய சாதனையை செய்து வருகின்றாராம். சில நாட்களில் தவறவிட்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய கேள்வி மற்றவர்களுக்கு எப்பவும் வரும் கேள்வி, வந்த கேள்வி, சத்சங்கத்தில் சிந்தித்த கேள்வி. இருப்பினும் இன்று நாங்கள் வேறு ஒரு கோணத்தில் அதை பார்ப்போம். அவருடைய கேள்வி என்னவென்றால், வாழ்க்கையில் ஐயா துன்பங்கள் விரட்டி அடிக்கின்றது தன்னை, ஆனால் முந்தி இரண்டு வருடத்துக்கு முன் விரட்டி அடித்ததற்கும் உப்ப விரட்டி அடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு, அதை உணர்கின்றேன். நான் செய்த பூர்வ புண்ணியம் இந்த கிரியா யோகத்தில் தனக்கு பயிற்சி செய்வதற்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்தது இட்டு தான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனால்தான் இப்போது துன்பம் உடல் அளவில், குடும்ப அளவில், உலக அளவில் வந்திருந்தால் கூட அதை தாங்கும் சக்தி பாபாஜியின் கிருபையினால் தனக்கு கிடைக்கின்றது. இருப்பினும் இன்னும் தன்னுடைய அந்த துன்பங்களை நீக்குவதற்கு ஏதாவது சத்சங்கங்களில் மேலும் மேலும் கருத்துக்களை தர முடியுமா என்பது அவருடைய கேள்வி. மற்றவருடைய கேள்வி மனதை சார்ந்தது, மனதை பற்றிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை கண்டு நேரம் இருந்தால் அந்த கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விக்கு விடை கண்டு மற்ற கேள்விக்கு வருவோம் என்று சொன்னதற்குரிய காரணமே, இந்த கேள்வியை பற்றியே நாள் கணக்கில் கதைக்கலாம். முடிந்தவற்றை எல்லா சாதகர்களுக்கும் புரிகிறவற்றை சிறிது பார்ப்போம். சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் இருந்து துன்பம், 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 இன்பம், 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 இந்த ரெண்டுமே வினைகளில் இருந்து வருகின்றது, பிராப்த வினைகளில் இருந்து வருகின்றது. அது ஒரு இலகுவான மறுமொழி சொல்லளவில். ஆகவே இது பிராப்த வினைகளில் இருந்து வருவதென்பது எல்லோருக்கும் பலமுறை கேட்டுவிட்டீர்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் நீங்கள் ஊடுருவி இருக்கின்றீர்கள் என்றதுதான் இன்றைய சிந்தனை. பிராப்த வினைகளில் இருந்து இந்த இன்ப துன்பங்கள் வருகின்றது. அதை நாங்கள் இந்த பிறப்பில் அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் பலமுறை எங்களுடைய செவி மூலமாக கேட்டுவிட்டோம். ஆனால் இது எங்கிருந்து வந்ததென்று எத்தனை பேர் நீங்கள் மூலத்தை நாடி சென்றீர்கள் என்று கேள்வி கேட்பீர்களாக இருந்தால் பல பேரும் சென்றிருக்க மாட்டீர்கள். மூலம் வரைக்கும் சென்றிருக்க மாட்டீர்கள். சிறிய தூரம் பயணித்துவிட்டு அதிலேயே உங்களை நிறுத்தி கொண்டிருப்பீர்கள். அதற்குரிய காரணம் அதுகும் வினைதான். அது மாத்திரமல்ல, அதை சிந்தித்து கொண்டு போகும் அளவிற்கு உங்களுடைய பயிற்சி பக்குவம் போதாததாகவும் இருக்கலாம். ஆனால் பயிற்சி என்பது செயல்முறை, அறிவு முறையிலாவது நீங்கள் அந்த இடத்தை இன்று எட்டி பிடிக்கட்டும் என்பதற்காக இந்த சத்சங்கத்தை பாபாஜியின் அருளினால் பார்ப்போம். நாங்கள் இந்த துன்பத்தை நீக்க வேண்டுமென்றால் உள்நோக்கி பயணிக்க வேண்டும், மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதைத்தான் என்னுடைய குருநாதர் சொல்லுவார். சுவாமிராம் அவர்கள் இந்த உலகத்தில் வருகின்ற நோய்களை வைத்து அவர் சொல்லுவார், நோய்களுக்கெல்லாம் இந்த விஞ்ஞான ரீதியாக மருந்துகள் உண்டு, ஆப்ரேஷன்கள் உண்டு. ஆனால் அந்த லிமிட்டேஷன் என்று சொல்லும் அந்த கட்டுப்பாடு ஓரளவு தூரத்திற்குத்தான் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த வருத்தத்தை எடுத்து பார்த்தாலும், கொடிய வருத்தங்களை பார்க்கும்போது கூட, அங்கு மூலம் வரைக்கும் சென்றால்தான் அதிலிருந்து மக்கள் வழியால் வரலாம் என்பது அவர் நிரூபித்த பல விடயங்கள். அந்த மூலத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் இன்னும் மேலே வரவில்லை, மறந்து விடாதீர்கள். நாங்கள் இந்த ஐந்துடலுக்குரிய பயிற்சியை செய்கின்றோம். விஞ்ஞானம் எல்லாம் தேக உடலோடையே நின்றுவிட்டது. சுவாச உடலுக்கு தேக உடலில் விடை காண்கின்றது. மன உடலுக்கும் சிறிய மாத்திரைகள் சில மருந்துகள் கொடுத்து தேக உடல் அளவில் மனத்திற்கு நோய்க்கு மருந்து கொடுக்கின்றது. அறிவுடலுக்கும் அப்படித்தான். ஆன்மாவை நினைத்தே பார்க்க முடியாது விஞ்ஞானம். ஆகவே இது நோய்கள் சம்பந்தமானதென்று சுவாமி ராம் அவர்கள் தன்னுடைய சத்சங்கங்களில் பல முறை சொல்லுவார்கள். அதை நான் கண்ணூடாகவும் பார்த்திருக்கின்றேன். அவருடைய ஹீலிங் செயல்முறையில் எவ்வளவு இலகுவாக இந்த சுவாசம் அடங்கிய கிரியா யோகா முறையை வச்சு ஆன்ம ட்ரவல், ஆன்ம ட்ரவல் பண்ணுவது என்ற ஒரு செயலை வைத்து அந்த செயலுக்கு செல்வதற்கு சித்தி பெற வேண்டும். ஆன்மாவை உடலுக்கு வழியால் கொண்டு வரும் அளவுக்கு சித்தி பெற வேண்டும். அந்த நிலைக்கு அவர் வந்து அந்த நிலையிலிருந்து நோய்களுக்கு அவர் பல நோய்களை உலகளவில் நிவர்த்தி செய்திருக்கின்றார். அவருடைய குரு சொல்லிக் கொடுத்த வைத்தியம். அவருடைய குருவும் இதை பல வகைகளில் செய்திருக்கின்றார் என்பது கேள்வி மூலம் நான் கேள்விப்பட்டது. உண்மைதான். இன்று நாங்கள் பார்ப்பது அந்த நோய் சம்பந்தமானதல்ல, எங்களுடைய உடலும் உயிரும் சம்பந்தமானது. ஆகவே அதே கருத்து தான் இங்கும். எங்களுக்கு துன்பம் வருகின்றது. அந்த துன்பம் எதனால் வருகின்றது என்று கேட்டால், நாங்கள் சுலபமாக துவங்கலாம், மனதினால் வருகின்றது. சரி, மனதினால் வருகின்றது என்றால் இந்த மனதிற்கு இந்த துன்பத்தை கொடுப்பது யார்? எங்களுடைய உடல். ஓகே, உடல் என்றால் உடலில் எந்த பகுதி இந்த துன்பத்தை மனதிற்கு கொடுக்கின்றது? ஒளிக்கருவிகள். ஒளிக்கருவிகள் என்றால் ஐந்து கருவிகள் உடலில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஐந்து கருவிகள் மூலம் மனம் பல விடயங்களையும் எடுத்து இந்த துன்பங்களுக்கு ஆளாகின்றது, இன்பங்களுக்கும் ஆளாகின்றது. ஆகவே ஒளிப்பொறியியல் மூலம் இந்த துன்பங்கள் ஏற்படுகின்றது. அடுத்ததாக அது எங்கே வருகின்றது என்று பார்த்தால் மனத்திற்கு வருகின்றது. சரி, மனத்திற்கு இது எதன் மூலம் வருகின்றது? ஒளிக்கருவிகள் ஒரு சடமாக இருந்து அதை அறிகின்றது. கண் பார்க்கின்றது, காது கேட்கின்றது, நாக்கு சுவைக்கின்றது, மூக்கு நுகர்கின்றது, தோல் தொடு உணர்ச்சியை தருகின்றது. உடல் தொடு உணர்ச்சியை தருகின்றது. ஆகவே இந்த ஐந்து பொறியியல் மூலமாக அறிவு என்ற ஒரு கருவி மூலம் மனம் இந்த விடயங்களை எடுக்கின்றது. அதன் மூலம் துன்பங்களும் கிடைக்கின்றது, இன்பங்களும் கிடைக்கின்றது. அடிப்படையாக இது பிராப்த வினையிலிருந்து வந்தாலும் நாங்கள் சிறிது உள்ளே ஊடுருவோம் என்று. இப்படி வரும் அறிவு என்னென்று மீண்டும் மூலத்துக்குள்ளே மூலத்தை நோக்கி செல்கின்றது என்று அடுத்தபடியை பார்ப்போமாக இருந்தால், இந்த அறிவு மனம் வெளி கருவிகளிலிருந்து இந்த விடயங்களை எடுத்துவிட்டு சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி அடுத்த நிகழ்வு என்ன நடக்கின்றது என்றால், எங்களுடைய அந்த கரணங்களாகிய அகங்காரம், சித்தம், புத்தி, மனம், இந்த நான்கு அந்த கரணங்களில் இந்த மனம் இவற்றை பற்றுகின்றது. வெளிக்கருவிகளிலிருந்து பற்றிவிட்டு அதுக்கு அகங்காரம் ஊக்குவிக்கின்றது. ஏய், நீ பற்றிவிட்டாய், அதை விட்டுவிடாதே, தொடர்ந்து அதை பற்றி சிந்தி என்று ஊக்கம் கொடுக்கின்றது அகங்காரம். அது கொடுத்தவுடன் புத்திக்கு இந்த அறிவு புத்திக்கு வந்து அகங்காரத்தால் ஊக்கப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரம் புத்தி மற்ற அந்த கரணமான சித்தத்தை நாடுகின்றது. சித்தம் சொல்லுகின்றது, நீ இதை பற்றிவிட்டாய், இந்த விடயத்தை நான் என்னுடைய நூலகத்தில் பார்க்கின்றேன். அதாவது உன்னுடைய சித்தம் உனக்கு பழைய பிறப்புகளில் இருந்தோ அல்லது இந்த பிறப்புகளில் இருந்தோ ஏதாவது பதிவுகள் இருக்கின்றதா நீ பற்றிய விடயத்தை பற்றி என்று அது பார்க்கின்றது. பார்த்து உடனடியாகவே புத்திக்கு கொடுக்கின்றது, நீ இப்போ பார்த்த விஷயத்தில் எனக்கு சில விடயங்கள் உன்னுடைய சித்தத்தில் இருக்கின்றது, இதுதான் விடயம் என்று அதை புத்திக்கு கொடுக்கின்றது. புத்தி அந்த விடயத்தையும் எடுத்து, மனம் தனக்கு தந்த விடயத்தையும் எடுத்து பார்த்து அதன் தொகுப்பை மனத்துக்கு கொடுக்கின்றது. மனம் அதை வாங்குகின்றது. இப்படித்தான் இன்ப துன்பங்களை மனம் பெறுகின்றது. அப்ப இந்த வழியில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அறிவளவில் இது மனத்திற்கு வருகின்றது. அது நேரடியாக மனத்திற்கு வராமல் சித்தம் மூலமாக அது திரும்ப மறுபரிசீலனை செய்யப்படுகின்றது. அந்த மறுபரிசீலனை உங்களுடைய சித்தத்தில் அதை பற்றிய அறிவுகள் இருந்தால் அது நல்ல விடயமாகவும் இருக்கலாம், கூடாத விடயமாகவும் இருக்கலாம். அதையும் சேர்த்து மனத்துக்கு கொடுக்கின்றது தன்னுடைய முடிவை. மனம்தான் அதை செயல்படுத்துகின்றது. அப்ப இந்த நீங்கள் மூலத்தை நோக்கி போகும்போது, இப்போ மனதளவில் நிப்பாட்டி வைத்து சிந்திப்போம், அதற்கு மேலும் போகப் போகின்றேன் என்று ரெண்டு நிலை. மனம் அளவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த கரணங்கள் ஆகிய வழிக்கருவிகளில் இருந்துதான் இவை புறப்படுகின்றன. அதனால் தான் இந்த வாழ்க்கையில், இந்த உடலில் எங்களுக்கு துன்பம். அகக்கருவிகள் அதற்குரிய செயல்முறைகளை செய்கின்றன. ஆனால் அடுத்த நிலைக்கு போகும்போதுதான் அகக்கருவிகளும் துன்பம் என்று தெரிய வரப்போகின்றது. ஆகவே இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த அந்த வழியினை நாங்கள் மேலும் சிந்திப்போமாக இருந்தால், இந்த அகக்கருவிகள் ஆகிய மனம் இதை பற்றி கொண்டது, அதற்குரிய விடையையும் புத்தி கொடுத்து விட்டது. இப்போது மனம் செயல்படுகின்றது. அந்த செயலினால் புதிய வினைகளையும் சேர்க்கலாம். வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் மேலதிகமாக படித்த இருவினை ஒப்பு மூலமாக அதில் எடுத்தவற்றை இறை சார்ந்த முறையில் விட்டுவிட்டு, பாபாஜி சார்ந்த முறையில் விட்டுவிட்டு, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பாபாஜி இடம் அதை பொறுப்பு வைத்து நாங்கள் சரியான முறையில் இயங்கிக் கொண்டு போவோமாக இருந்தால் மேலதிக வினையை சேர்க்க தேவையில்லை என்று பார்த்திருக்கின்றோம். அதே போல்தான் இன்பமும் வருகின்றது, அதே வழிதான். அதுக்கும் நாங்கள் இப்போது பார்த்த விடயங்கள் எல்லாம் பொருந்தும். ஆகவே நீங்கள் இந்த வழியால் வந்து இந்த துன்பத்தின் மூலத்தை நோக்கி கொண்டு போகும்போது, இந்த துன்பத்திலிருந்து இந்த அன்பர் கேட்டது எப்படி விடுபடுவது என்பதற்கு இன்னும் விளக்கம் தாருங்கள் ஐயா. அதற்குரிய விளக்கம் இப்போது வரும் வழிகளை கண்டுவிட்டோம். பொறிகளில் இருந்து தொடங்கி அந்த கரணங்களுக்கு அறிவு மூலமாக புத்திக்கு வந்து சாரி புத்தி என்றதுதான் அறிவு. அறிவு மூலமாக சித்தத்திற்கு வந்து சித்தம் மூலமாக மனத்திற்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஓட்டை ஏற்பட்டு விடுமாக இருந்தால், அதற்குள்ள பாத்திரத்தில் நீர் இருந்து நீர் வெளியேறுமாக இருந்தால், அந்த நீரை வெளியேறாமல் பண்ண வேண்டும் என்றால் அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பாத்திரத்தில் இருக்கும் நீரை கோப்பையினால் அள்ளி வழியால் ஊத்தி கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுக்கவே ஊத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் நீர் கசிந்து கொண்டே இருக்கும். அதுபோல்தான் எங்களுடைய வாழ்க்கை நிலை. நாங்கள் கூடுதலானவர்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த பாத்திரத்தில் ஓட்ட பாத்திரத்தில் இருக்கும் நீரை பாத்திரத்தால் இன்னொரு சிறு பாத்திரத்தால் எடுத்து வழியால் ஊத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த ஓட்டையை அடைக்கவில்லை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறையில் கூட இது வரும் ஓட்டைகள் எங்கே என்று இப்போது ஓரளவு உணர்ந்து விட்டோம். அதை அடைப்பதற்கு ஏதாவது வழிகள் உண்டா என்று சிந்திக்க தொடங்க வேண்டும். சரி, வெளிக்கருவிகளில் இருந்துதான் இது தொடங்குகின்றது. வெளிக்கருவிகள் எல்லாம் எங்களில் உடலில் பூட்டப்பட்டிருக்கின்றது. அவை இல்லாமல் எங்களால் ஒன்றையும் அறிய முடியாது. சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது அதுதான் இயற்கை. வெளிக்கருவிகள் இல்லை என்றால் உங்களுக்கு அறிவில்லை. அதனால் தான் உங்களுடைய அறிவு வரப்படுகின்றது. ஆகவே இறைவன் வெளிக்கருவிகளையும் பூட்டி உட்கருவிகளையும் பூட்டி 36 தத்துவங்களையும் வைத்து இந்த உடலை உங்களுக்கு தந்தது உங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கு. அதை மாயா மலத்திலிருந்து தந்தார். 96 தத்துவங்கள், அது 36 தத்துவங்கள் முக்கியமான தத்துவங்கள். சிவ தத்துவம் அடங்கியது, ஆன்ம தத்துவம் அடங்கியது. ஆகவே அந்த நிலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அதை என்ன மாதிரி இந்த துன்பங்களை விளக்கலாம் என்று உள்நோக்கி ஆராய்வீர்களாக இருந்தால், இந்த பொறிகளை ஏதோ விதத்திலாக நீங்கள் கட்டுப்படுத்த பழக வேண்டும். அதுக்காக நீங்கள் பொறிகளை அடைக்க முடியாது. அடைத்தால் உங்களுக்கு அறிவு வளராது. அது எப்போது நீங்கள் அடைக்க வேண்டுமென்றால், அது பேஸ்போர்ட் அடைப்பதல்ல, உங்களுடைய பயிற்சி மூலம் அடைக்க வேண்டும். அந்த பயிற்சி மூலம் நீங்கள் சென்று கொண்டு போய்த்தான் இந்த பொறிகளை அடைக்கலாமே தவிர, பொறிகளை ஏதாவது குறுக்கு வழியால் அடைத்து விட்டால் உங்களுக்கு அறிவில்லை. அப்ப நீங்கள் முழுக்க முழுக்க ஜனமாகவே இருப்பீர்கள், அறிவு எடுக்க முடியாது. ஆகவே பொறி அடக்கம் என்று சொல்வது உங்களுடைய சாதனை, கிரியா சாதனையில் சென்று அந்த பொறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க வேண்டும். அது முதலாவது வழி. ஏனென்றால் அங்கிருந்துதான் எல்லாம் மூச்செடுக்கின்றது, உங்களுடைய துன்பங்கள். சரி, அதை அடைத்து கொண்டிருந்து அதை அடைத்து முடித்து விட்டுத்தான் உள்ளுக்குள் வர வேண்டும் என்று சிந்திப்பதும் தவறு. அதற்குரிய சாதனைகளை செய்து அதை ஒரு கட்டுக்கு கொண்டு வரும்போது உள்ளுக்குள்ளும் அதற்கு உதவி செய்யும் புத்திக்கு உதவி செய்யும் சித்தத்தை நாங்கள் கிளியர் பண்ணலாம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சுத்திகரிக்க வேண்டும். சித்தத்தை சுத்திகரிப்பது எப்படி? அதற்குத்தான் பாபாஜியின் கிரியா யோகத்தில் 5 உடலுக்கான பயிற்சி. சித்தம் தியானம் சம்பந்தமானது, மூச்சு சம்பந்தமானது. ஆகவே சித்தத்தில் தொழில் என்னவென்றால், உங்களுடைய பழைய புறப்புகள், இந்த புறப்பில் முடிந்த புறப்புகளில் நடந்த விடயங்களை சித்தம் பதிவு செய்கின்றது நூலகமாக. அவ்வளவுதான் சித்தத்தின் தொழில். ஆனால் அதில் தியானமும் பிராணயாமம் ஆகிய சுவாசமும் ஏன் அடங்குகின்றதென்றால், அதில் இருக்கும் தேவை இல்லாதவற்றை நீங்கள் வெளியேற்ற வேண்டுமென்றால், மனதினால் நான் வெளியேற்றுகின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருந்து அது வெளியேறாது. அதுக்கு 2 முறைகள் உண்டு. சப்ஸ்டிடியூஷன், அதாவது நீங்கள் அதற்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள், செய்யக்கூடாத செயல்கள் அந்த சித்தத்தில் இருந்து வழியால் எடுக்க வேண்டுமென்றால், அந்த சித்தம் தொழிற்படும் போது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களை அது கொண்டே புகுத்த வேண்டும். அதற்குத்தான் நாங்கள் சொல்கின்றோம், நற்சிந்தனை நல்லவர்களின் சேர்க்கை. அது கிரியா பாபாஜியின் சத்சங்கங்கள் சாதகர்கள் கூட்டத்தில் இருந்தால்தான் அதில் வெற்றி பெறலாம் ஓரளவு. அதற்கு மேலாக பயிற்சி. ஆகவே நீங்கள் அந்த சித்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக துப்புரவு செய்ய வேண்டும். மறந்து விடாதீர்கள், அந்த கரணங்கள் நான்கும் நீங்கள் இறுதி ஆன்மா ஈடேற்றம் அடையும் வரும் வரையும் உங்களுடன் சேர்ந்து செல்லக்கூடியது. சூட்சும தேகம். ஆகவே இந்த பிறப்பில் தப்பிவிட்டோம் என்றால் அது முடிவல்ல, தொடர்ந்து செல்லப்போவது அதுதான். இந்த பிறப்பில் நீங்கள் தப்புவது இந்த தூள உடலைத்தான். ஆகவே இது தொடர்ச்சியான பயணம். இதற்குரிய காலம் என்ன, நியதி என்ன, நேரம் என்ன என்பதெல்லாம் இறையால் கணிக்கப்பட்டு விட்டது பரம்பொருளால். அதன்படிதான் நடக்கப் போகின்றது. ஆனால் எங்களுக்கு அது அறிவு கேட்டாது. அந்தந்த நிலை அந்தந்த பிறப்பில் போகும்போதுதான் எங்களுக்கு அந்தந்த இடத்தை இறைவன் தருவார். அந்த நேரம்தான் நாங்கள் உணரலாமே தவிர எங்களிடம் இருப்பவற்றை மற்றும் படி உணர முடியாது. அது தெரிந்தால் நாங்கள் இறைவனையே காசுக்கு வேண்டி விடுவோம், பணக்காரராக இருந்தால். அப்படி நினைத்துத்தான் சிலர் தர்ம தானம் தர்மம் செய்கின்றார்கள். தங்களுக்கு இருக்கும் வினைகளை அறுப்பதற்கு அதை சரியான முறையில் சென்று அறுக்க வேண்டும் என்ற அறிவு குறைவால் பணங்களை கொண்டே உண்டியல்களில் கொட்டுகின்றார்கள். அதை கொட்டிவிட்டால் தங்களுடைய பாவக்கணக்குகள் தீர்ந்துடும் என்று நினைக்கின்றார்கள். அது முட்டாள்தனம். அதே நேரம் அதை ஏழைகளின் வயிற்றில் கொட்டினால் அவர்களுக்கு அந்த அறிவுத்தன்மையை இறை நிச்சயமாக அவர்களுடைய செயல்முறையை வைத்து கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அதில் வெற்றி உண்டு. உண்டியலில் கொட்டுவதால் வெற்றி இல்லை. ஆகவே அது ஒரு சைட் ட்ராக் என்று சொல்லுவோம். உங்களை வெளியால் சிறிது எடுத்து விட்டேன், ஆனால் உண்மை பொருளுக்கு வருவோம். ஆகவே நாங்கள் இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த புறக்கருவிகளையும் அகக்கருவிகளையும் எங்களுடைய நிலைக்குள், அதாவது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் மூச்சை கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனதை கவனிக்க வேண்டும். அதுதான் கிரியா பாபாஜியின் பஞ்சாங்க யோகத்தில் இரண்டாவது உடலும் உடல் உறையும் மூன்றாவது உடல் உறை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சித்தர் பாடியிருக்கின்றார். ஆகவே மனதை செம்மைப்படுத்த வேண்டும். அந்த மனதால் தான் இவ்வளவு பிரச்சனையும். இது எங்களுடைய தற்போதைய அறிவு நிலையில் நாங்கள் அறிந்தது. ஆனால் இன்னும் மூலத்துக்கு போகும்போது இந்த மனம் கூட இல்லாது போய்விடும். அதற்கு பிறகும் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. அதற்கு இன்னும் காலம் இருக்கின்றது நீங்கள் சிந்திப்பதற்கு. ஆகவே மனத்துடன் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். மனம் கூட ஒரு பொய்யான விடயம்தான். ஏனென்றால் உடல் பொய் என்றால், உடலில் இருக்கும் கருவிகள் பொய் என்றால், உள்கருவிகள் வெளிக்கருவிகள் எல்லாமே பொய்தான். ஆனால் நாங்கள் அதை அறிவளவில் பொய் என்று சொல்லிவிட்டு அதை பாவிக்காமல் இருப்பதால் உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. அது இறைவன் மாயா தத்துவத்திலிருந்து அதை தந்ததே. அதை பாவித்து உங்களுடைய செயல்முறைகளையும் பாவித்து அறிவை பெருக்கி செயலை பெருக்கி இவற்றிலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விடுபட்டு கடைசியாக உங்களை இருளுள் வைத்திருக்கும் ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டு மலப்பரிபாகம் அடைந்து இறைவன் திருவடியில் இறைவன் திருவடியை அடைவதற்கு போய் வரிசையில் நிற்க வேண்டும். அந்த நேரம் கூட முடிந்து விடாதென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏனென்றால் அந்த ஆணவ மலத்தின் வாசனை கூட கடைசி நேரத்தில் உங்களை இறை திருவடியை தொட விடாது. அந்த வாசனையும் அகல வேண்டும். அந்த வாசனை அகலும் போதுதான் இந்த மனம், இந்த அகக்கருவிகளில் இறுதியாக இருந்த மனங்களும் சில கருவிகளும் அற்று போய்விடும். அதற்கு பிறகு ஆன்மாவும் இறைவனும் தான். அதிலிருந்துதான் நாங்கள், அந்த மூலத்திலிருந்துதான் வந்தோம். அந்த மூலத்திற்குத்தான் செல்ல போகின்றோம். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில்தான் இந்த நாடக மேடை. இந்த நாடக மேடை எத்தனை புறப்புகளை கொண்டது, எவ்வளவு தூரம் பயணிக்கப் போகின்றோம், எவ்வளவு பயணத்தில் வந்தோம் என்பது எல்லாம் இறை கணக்கு, மனித கணக்கல்ல, ஆன்ம கணக்கல்ல. ஆகவே நாங்கள் இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது, இந்த பாதையில் எங்கு எங்கு எங்களுடைய துன்ப இன்பங்களுக்கு தடங்கள் இருக்கின்றன என்பதை இன்று சிறிதளவாவது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றை வெல்வதற்குரிய வழி, அவற்றை வெல்வதற்குரிய படிமுறைதான் கிரியா பாபாஜியின் இந்த பஞ்சாங்க யோகம். இந்த பஞ்சாங்க யோக சாதனையை நீங்கள் முறையாக செய்து கொண்டு வந்தால், இந்த அறிவு நிலை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி நீங்கள் சரியான முறையில் சத்குரு கிரியா பாபாஜியினால் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அதை அந்த உணர்வுக்கு வருவதற்கு உங்களுடைய மாயா மலங்கள் இலகுவில் விடாது. ஆனால் இந்த சத்சங்கத்தின் மூலம் உங்களுடைய அறிவு நிலைக்காவது அதை இன்று செவியால் கேட்கின்றீர்கள். அந்த செவியும் போய், ஆனால் அந்த செவியை வைத்து அதை உள்ளுக்குள் கேட்டுவிட்டீர்கள். அடுத்தது எங்கு நடக்க வேண்டும்? சித்தத்தில் பதிய வேண்டும். ஆனால் சித்தம் அந்த அழுக்குகளை எல்லாம் வைத்திருக்கின்றபடியா? சித்தம் சொல்லுது உங்களுக்கு உங்களோட மாயா மலத்தை பொறுத்தது, உங்களோட வினையை பொறுத்தது என்றுதான் அதற்குரிய காரணம். ஆனால் அந்த வினையை வைத்து சித்தம் என்ன சொல்கின்றது என்றால், என்னுடைய லைப்ரரி இப்போ ஃபுல்லாக இருக்கின்றது, நீ நல்ல விடயத்தை அறிந்து விட்டாய், ஆனால் நீ இன்னும் மனம் அந்த மனப்பக்குவத்தில் இல்லை, அதை உள்ளுக்குள்ளே புகுத்த வேண்டும் என்று, நீ உணர்வுக்கு வரும் வரைக்கும் அது உள்ளுக்குள் பதியாது என்று அது விட்டுவிடும். ஏனென்றால் உங்களுக்கு அழுக்குகள் எல்லாம் தேவை, அதை நீங்கள் விட்டுவிட தயாராக இல்லை. நீங்கள் என்று சொல்வது என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். பேசும்போது நீங்கள் என்றுதான் சொல்வது இலகு. இதற்கு நாங்கள் எல்லோரும் அடக்கம். ஆகவே சித்தத்தில் கொண்டந்து நல்ல விடயங்களை நாங்கள் பூத்த வேண்டும் என்றால் தேவையில்லாதவற்றை நாங்கள் அகற்ற வேண்டும். அதனால் தான் கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜி சொல்லி இருக்கின்றால், ஆறினை அகற்றி ஆறினை பெருக. அதை பல தடவைகள் பார்த்து விட்டோம். தேவையில்லாத ஆறினை விட்டுவிட்டு தேவையான ஆறினை பெறுக என்று சொல்வது சித்தத்தை துப்புரவு செய்யுங்கள். ஆகவே இந்த சத்சங்கத்தை நான் பெரிய அளவில் கொண்டு போகவில்லை. மீண்டும் ஒரு நேரம் இதிலிருந்து தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். இன்று இந்த 2 வருட அனுபவம் உள்ள ஒரு சாதகர் கேட்ட கேள்வி எல்லாருடைய விழிப்புணர்வையும் திறக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த மனதை வெல்வதற்கு விழிப்புணர்வும் சாட்சி மனப்பான்மையும் முக்கியம். அதை பாபாஜி வலியுறுத்துகின்றார் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் எல்லா இடத்திலும். ஆனால் அதன் மூலம் எங்கிருந்து வருகின்றது? சைவ சித்தாந்தத்திலிருந்து வருகின்றது. ஆகவே கிரியா யோகத்தில் சொன்ன முறைப்படியும் சைவ சித்தாந்த மூல கருத்துக்கள் படியும் இந்த விழிப்புணர்வையும் இந்த சாட்சி நிலையிலிருந்து பார்க்கும் பக்குவத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு வரும்போது, இந்த புறக்கருவிகளையும் வெண்டு அகக்கருவிகளையும் ஒழுங்கு செய்து நீங்கள் உங்களுடைய சித்தத்தை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரித்து சித்தத்தில் நல்லவற்றை நிரப்பி, அந்த சித்தம்தான் இங்கு மெயின் சுவிட்ச் என்று சொல்லுவோம், முக்கியமாக உங்களை பிழையான இடத்திற்கு கொண்டு போகின்றது என்பது இப்போது உங்களுக்கு விளங்கிவிட்டது. அதற்கு அனுகூலமாகத்தான் புறக்கருவிகள் வேலை செய்கின்றன. அதற்கு அனுகூலமாகத்தான் புத்தி சித்தத்திடம் கேட்கின்றது, நீ என்ன வைத்திருக்கின்றாய் என்று. ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் நீங்கள் விளங்க வேண்டியது, சித்தம் தான் உங்களை தடம் புரள வைக்கின்றது. அது நல்லவை இருக்கும் போது தடம் புரள மாட்டீர்கள், நல்லவை காணாட்டி தடம் புரளுவீர்கள். ஆகவே சித்தத்தை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக துப்புரவு செய்ய வேண்டும். பல புறப்புகள் எடுக்கலாம், ஆனால் முயற்சி இன்றே ஆரம்பமாக வேண்டும். ஆகவே அதை இன்று முன்வைத்து நாங்கள் சிறிய தூரம் மூலத்திற்குள் வந்தோம். இன்றைய சத்சங்கத்தில் அந்த கேள்வியை வைத்து எல்லோரும் உங்களுடைய சிந்தனையை இன்றிலிருந்து இந்த பாதையில் கொஞ்சம் ஊடுருவுங்கள். ஊடுருவி இந்த பாதையில் நீங்கள் கிரியா பாபாஜியின் கிரியா சாதனை மூலமாகவும் இப்படியான சத்சங்கங்களில் கிடைக்கும் விடயங்கள் மூலமாகவும் அதற்கு மேலாக பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் பாபாஜியே கொடுத்த மூல விடயங்களை வைத்தும் அதற்கு மேலாக சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் சைவ சித்தாந்த அறிவு நிலைகளை வைத்தும் நாங்கள் இந்த ஈடேற்றத்தை நோக்கி பயணம் செய்வோம். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியின் பரம்பொருளின் ஆசிகளை வேண்டி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம் சிவாய நமஹ. ரவிணையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய குறுகிய கருத்துடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். குறுகிய கருத்து என்று நான் சொல்வது என்னவென்றால், இது பல விடயங்களை பேசியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். நான் என்னுடைய ஒளிப்பதிவை போட்டு கேட்க வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஒரு சிறிய கருத்துடன் இந்த உங்களுடைய கருத்தை தெரிவியுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய கேள்விகள் இரண்டுக்கும் மிகவும் சிறப்பான தெளிவான விளக்கம் தரப்பட்டமை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது, துன்பம் பிராப்த வினைகளிலிருந்து வருகின்றது. துன்பத்தை நீக்க வேண்டுமானால் உள்நோக்கி பயணிக்க வேண்டும், அதற்கு மூலத்தை நோக்கி வர வேண்டும். துன்பம் மனத்தினால்தான் வருகின்றது, அதாவது ஒலிக்கருவிகளின் பொறிகள் மூலம் வருகின்றது. அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தின்படி அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தி மூலம் இன்ப துன்பங்களை மனத்துக்கு கொடுக்கின்றது. அடுத்து இடுவினை ஒப்பும் சித்தத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்கு ஐந்து உடல்களின் பயிற்சி. சித்தத்தை சுத்திகரிப்பதற்கு சத்சங்கங்கள் கேட்பதன் மூலம் எவ்வளவு சத்சங்கங்கள் பங்களிப்பு பற்றிய சிறப்பான விளக்கம். இறுதியாக மத பரிபாவத்தை அடைவது பற்றியும் சிறப்பாக விளக்கம் தரப்பட்டது. இன்றைய சத்சங்கத்தின் சிறப்பு அம்சமாகும். எனவே விழிப்பு நிலை சாட்சி நிலை மூலம் சித்தத்தை தரம் கொள்ளாமல் வைத்திருக்க வேண்டுமானால் சாதனைகளை மீண்டும் மீண்டும் கூட்டி ஆன்ம இடத்தை அடைவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நன்றி ரவிணையா, அருமையாக அதில் சொல்லப்பட்ட முக்கிய கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தினீர்கள். அப்படியே இணைப்பில் மியூட்டில் இருங்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்றைய சத்சங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நல்லது, ஒரு அருமையான சத்சங்கம். மாணவர் கேட்ட கேள்விக்கு அழகான ஒரு விரிவான பதில் தான் கொடுத்தீங்க. பரவாயில்ல, அது நல்ல விஷயம். அது எக்காலத்துக்கும் இது வந்து திருப்பி திருப்பி உதவும். அதனால விரிவா சொல்லி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுருக்கமாகவும் சொல்லலாம், ஆனா விரிவா சொல்லக்குள்ள இன்னும் ஒரு பின்னாடி வர்றவங்களுக்கும் அந்த சத்சங்கம் உதவும். அதனால நல்லா விரிவா ஒரே ஒரு கேள்விக்கு இவ்வளவு நாளை பதில் சொன்னது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது. இதுல சைவ சித்தாந்தம் சொல்லப்படக்கூடிய கருத்தை நீங்க அதுல விரிவா சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்லுது. சைவ சித்தாந்தமும் சிவயோகமும் அதுவே சொல்லுது. நம்மளுடைய வினைப்பயன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுவரையும் நம்ம தெரிஞ்சுக்கல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால கூடிய அளவுக்கு எந்த ஒரு வினையையும் நம்ம செய்திடக்கூடாது. ஒரு எறும்புக்கு கூட ஒரு துன்பத்தை நம்ம செய்திடக்கூடாது என்ற ஒரு லட்சியத்துக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா மனித பிறவி என்றது ஒரு புனிதமான படைப்பு. ஆனா ஏதோ ஒரு வினையால, ஏதோ ஒரு ஆசையால சில துன்பங்களை செஞ்சிடுது. அது தெரிஞ்சே தெரியாதுமே செஞ்சிடும். அதனுடைய துன்பங்கள் தான் இப்படி எல்லாம் சில விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்குது என்ற ஒரு விஷயத்த சைவ சித்தாந்தம் தெளிவா திட்டமிட்டு சொல்லுது. அதுக்கு நல்ல விரிவான பதில் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அப்படி என பெறுங்கள், மற்றவர்களிடம் கேள்வி பதில்களுக்கு சென்று வருவோம்.